بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி அன்பினால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தொடராக நடக்கிறக்கக்கூடிய இந்த வகுப்பிலே உஸூல் ஹதீஸினுடைய சில அடிப்படை விதிகளையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்பாடாக இருக்கிறது, அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய காரணத்தினால் அவற்றை நாம் முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆபத்தான ஒரு வாதம் தமிழ் உலகத்திலே முன்வைக்கப்பட்டு, அதுதான் சத்திய கொள்கை என்கிற கருத்து பரவலாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொள்கையினுடைய உண்மை நிலை என்ன என்பதையும் இந்த வகுப்பினூடாக நாம் தெளிவுபெற இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அல் வஹி என்று சொல்லக்கூடிய வேத வெளிப்பாடு, இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும், இதை வைத்துத்தான் நாங்கள் சட்டங்கள் இயற்ற வேண்டும், எமது இபாதத்துக்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை இதை வைத்துத்தான் நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். இந்த வஹி என்பதை ரெண்டாக பிரிப்பார்கள். ஒன்று அல் வஹி அல் மத்லு, ஓதப்படக்கூடிய வஹி, இது குர்ஆனை குறிக்கும். இரண்டாவது வஹி கைர மத்லு, ஓதப்படாத வஹி என்பது ஹதீஸை சுன்னாவை குறிக்கும். ஓதப்படக்கூடிய வஹி என்று சொன்னால் குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோம், அப்படி ஓதுகிற போது ஒவ்வொரு எழுத்துக்கும் அதாவது 10 நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு ஒரு ஹதீஸை வைத்து கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டிருந்தார் என்றால் ஓதுவதற்கு நன்மை கிடைக்காது. ஹதீஸை படிப்பதில் இன்ம தேடுதல் ஒரு நன்மை இருக்கு, அந்த நன்மை கிடைக்கலாமே தவிர இந்த எழுத்துக்கு நன்மை என்கிறது கிடைக்காது. அடுத்தது குர்ஆனை பொறுத்தளவில் முத்தாபத்திலாவத்திகி, ஓதுவதன் மூலமாக இபாதத் செய்யப்படும். உதாரணமாக தொழுகையிலே நாங்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுகிறோம், அது தொழுகையை சேர்த்துக் கொள்வது, தொழுகை அங்கீகரிக்கப்படுவது காரணமாக இருக்கும். ஹதீஸ்களில் ஒன்றை ஒருவருக்கு தொழுகையை ஓதுனார் என்று சொன்னால் அது இபாதத்தாக அமையாது. உதாரணமாக நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு ஒரு அவருக்கு அல்லாஹ் சொன்ன சில வசனங்களை ஓத வேண்டும், ஹதீஸில் புதுசு இருக்கிறது, அல்லாஹ் சொன்னதுதான், அதை வைத்து நாங்கள் தொழுகையில ஓதணும்னா தொழுகை நிறைவேறாது. எனவே வஹி என்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. வஹி ரெண்டு வகைப்படும், ஒன்று ஓதப்படக்கூடிய வஹி என்பது, ஓதப்படக்கூடிய வஹி என்பது குர்ஆனை குறிக்கும், ஓதப்படாத வஹி என்கிறது ஹதீஸை குறிக்கும். குர்ஆனை பொறுத்தளவில் அந்த குர்ஆனுடைய கருத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அதற்கான வார்த்தையும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்கிறது, அதனுடைய கருத்து அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அந்த வார்த்தையும் அல்லாஹ்விடமிருந்துதான் வந்தது. ஹதீஸை பொறுத்தளவில் கருத்து அல்லாஹ்விடமிருந்து வந்தது, வார்த்தை ரசூலோட வார்த்தை, அவங்க அவங்கள பாஷையில அவங்க பேசுற துணியில பேசினது, செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அப்ப நாங்கள் அடிப்படையில் உள்ள விளங்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆனும் வஹிதான், சுன்னாவும் வஹிதான். குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹி, ரெண்டுமே வஹி என்கிற காரணத்தினால் ஒன்றுக்கொன்று நிச்சயமாக முரண்பாடாக இருக்காது. ரெண்டுடைய தரத்திலும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அறிவித்த நபர்களுடைய எண்ணிக்கையில ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இந்த ரெண்டையுமே ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் சமமாக பார்க்க வேண்டும், பின்பற்றுகிற விஷயத்தில் சமமாக பார்க்க வேண்டும். என்றால் குர்ஆன்ல பல இடங்கள்ல நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கெல்லாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது எப்படி என்பதை நாங்கள் ஹதீஸ்கள் வாயிலாகத்தான் அறிய வேண்டும். ஹதீஸ்கள் அறிய ஹதீஸ்கள் எங்களுக்கு நம்பிக்கை ஈரம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை எங்களால் செயல்படுத்த முடியாது. எனவே குர்ஆன் சுன்னா ரெண்டுமே வஹி, ரெண்டுமே அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பிரித்து பார்க்கிறதுங்கிறது உண்மையான முஸ்லீமுடைய வழியாக இருக்காது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 4வது அத்தியாயத்தினுடைய 151வது வசனம், இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருஸுலிஹி, யார் அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் நிராகரிக்கிறார்களோ, வயுரீதுன யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருஸுலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இடையிலே பிரிவினையை ஏற்படுத்த விரும்புகிறார்களோ என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இடையிலே பிரிவினை இருக்குது. அல்லாஹ் வேற, ரசூல் வேற, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து வேற, ரசூலுடைய அந்தஸ்து வேற. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு இடையில யார் பிரிவினை ஏற்படுத்த விரும்புகிறார்களோ என்று சொல்லிவிட்டு சொல்றா. பிரிவினை ஏற்படுத்துறது எந்த விஷயத்துல? வயப்பூலுன நுஃமினு பிபாலின் நக்ஃபுரு பிபால், சிலதை ஏற்றுக்கொள்வோம் சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொன்னால், வயுரீதுன எத்தஹிது பைனதாலிக சபீலா, குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுக்கும் இடையில நடுவுல ஒரு வழி அவங்க எடுத்துக்கொள்ள முற்பட்டால், உடாய்கஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான காஃபிர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரிவினை ஏற்படுத்துவது என்று அல்லாஹ் எதை சொல்றான்டா, அல்லாஹ் சொன்னா ஏத்துக்குவோம், ரசூல் சொன்னா ஏத்துக்க மாட்டோம் என்று பிரிக்கிறாங்கடா. ஏத்துக்கொள்கிற விஷயத்துல அல்லாஹ்வே ரசூலை வேறு வேறாக பிரிச்சாங்கன்னு சொன்னா, அவங்க தான் உண்மையான காஃபிர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. பார்த்ததுனால் என் காவிரின அதாபம் முகீனா, இத்தகைய காவிர்களுக்கு நாங்கள் அதாவது இழிவு தரும் வேதனையை தயார் பண்ணியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, யார் அல்லாஹ்வின் ரசூலை ஏற்று அவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பு மகத்தான கூலியும் இருக்குது என்று 152வது வசனத்துல சொல்றாங்க. 4வது அத்தியாயத்தில் 152வது வசனத்துல அப்ப இந்த வசனம் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றது, அல்லாஹ்வின் ரசூலையும் சொல்கிற செய்தியை ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் நாங்க பார்க்கணும். அல்லாஹ் சொன்னாலும் நாங்க ஏற்றுக்கொள்வோம், ரசூல் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். சில விஷயங்கள் அறிவுக்கு எட்டாத மாதிரி, உணர்ச்சிக்கு எட்டாத மாதிரி, புத்திக்கு படாத மாதிரி இருக்குது. புத்திக்கு படாமல் இருக்கிற விஷயங்களில் அல்லாஹ் சொல்வதை ஏற்றுக்குவோம், புத்திக்கு படாத மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை ரசூல் சொன்னா ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னா, இதுதான் அடிப்படையான குஃபுர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. எனவே குர்ஆன் சுன்னா ரெண்டுமே ஒன்று போல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை என்கிற ஒரு தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த அல் ஹதீஸ் அஸ் சுன்னா இந்த ரெண்டு வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஹதீஸ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த ஹதீஸ் துறையில இதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன, இதை நாம் அறிய வேண்டும். அல் ஹதீஸ் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, செய்தி, நிகழ்ச்சி, சம்பவம், இதை நாங்கள் அர்த்தமாக சொல்லலாம். குர்ஆன்ல 79வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஹல் அதாக ஹதீது மூசா, மூசாவுடைய செய்தி உங்களிடத்தில் வந்ததா? 79:15. இதே வசனத்தை சூரா தாஹாவுல 20:9, 20வது அத்தியாயத்திலே 9வது வசனத்தில் வஹல் அதாக ஹதீது மூசா, மூசாவுடைய செய்தி ஹதீஸ் உங்களிடத்தில் வந்ததா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறாங்க. 4வது அத்தியாயத்தினுடைய 140வது வசனத்தில் இந்த ஹதீஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பது. சில பேர் குர்ஆன், அதாவது குர்ஆன் வசனங்கள் இறங்கினால் அதை வைத்து கேலியாக திண்டலாக பேசுகிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, ஃபலா தக்ஊது மஅஹும் ஹத்தா யஹூது ஃபி ஹதீதின் கைரி, நபியே இந்த குர்ஆன் வசனங்களை வச்சு கேலி பண்ணக்கூடியவங்களோட அவங்க வேறு செய்தியை இறங்குற வரைக்கும், வேறு விஷயத்தை பேசுற வரைக்கும் நீங்க அவங்களோட இருக்காதீங்க. அப்ப அங்கேயும் அல்லாஹ் தஆலா ஒரு மெசேஜை விட்டுட்டு வேற ஒரு செய்தியை பேசுறதுக்கு ஃபி ஹதீதின் கைரி என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்திருக்கிறாங்க. 4வது அத்தியாயத்தினுடைய 87வது வசனத்துல வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஃபா, அல்லாஹ்வை விட உண்மையான செய்தி சொல்கிறவன் யார் என்று செய்தி என்கிற அர்த்தத்துல இந்த ஹதீஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா குர்ஆனுக்கும் ஹதீஸ் என்கிற வார்த்தை ஹதீஸ்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ் தான், இன்ன அத்தக்கள் ஹதீஸ் கிதாபுல்லா, செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய நூல் குர்ஆன். அப்ப இந்த இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஹதீஸ்னு சொல்றாங்க. இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் தான் வார்த்தைகளின் செய்திகளில் மிகவும் உண்மையானது. இந்த இந்த அர்த்தத்தில் தான் கடந்த காலத்தில் குர்ஆன் சுன்னாவை போதித்தவர்கள் தங்களை அஹ்லுல் ஹதீஸ் என்று சொன்னாங்க. அஹ்லுல் ஹதீஸ்ல அவங்க குர்ஆன் கூட்டம் ஹதீஸ் எடுக்கிறாங்க அர்த்தம் இல்லை. அஹ்லுல் குர்ஆன் ஒரு கூட்டம் கொடுக்கிறாங்க, நாங்க ஹதீஸ் தேவையில்ல குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றாங்க. அந்த கடந்த காலத்தில் தொகுதி பேசினவங்க தங்கள் அஹ்லுல் ஹதீஸ் என்று சொன்னார்கள். அஹ்லுல் ஹதீஸ் என்பது குர்ஆன் சுன்னா ரெண்டையும் உள்ளடக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தது. அப்ப ஹதீஸ் என்கிற வார்த்தைக்குள்ள செய்தி என்கிறது அதனுடைய மொழிபெயர்ப்பு. நாங்க ஹதீஸ் கலையில ஹதீஸ் என்று எதை சொல்லப்படும், சுன்னா என்று எதை சொல்லப்படும் என்று கேட்டால், கண்ணியத்துக்குரிய சோழர்களே, நாங்க பொதுவாக ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இது மூன்றும் தான் சுன்னா, இது மூணும் தான் ஹதீஸ் என்று நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சுன்னா என்றால் என்ன என்கிற வார்த்தைக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டோட தொடர்பானவங்களா இருப்பாங்க, அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி சில விளக்கங்கள் சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக பிக்குத்துறை அறிஞர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சுன்னா என்றா என்னன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கடா, பருள் இல்லாத இபாதத்தை சுன்னு சொல்லுவாங்க. உதாரணமா லுகர் தொழுகிறது பருள், லுகருக்கு முன்னால் ரெண்டு காலை தொழுகிறது சுன்னத்து, அதை சுன்னான்னு சொல்லுவாங்க. கடமை இல்லாத செஞ்சால் நன்மை கிடைக்கக்கூடிய எல்லாமே சுன்னாங்கிற வட்டத்தில் அடங்குவாங்க. அது பிக்கு சார்ந்த அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஒரு விளக்கம். இன்னும் சில அறிஞர்கள் சுன்னாண்டா என்னன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ரசூல்லா சொன்னவைகளில் குர்ஆன் தவிர மற்ற எல்லாம் சுன்னாண்டுவாங்க, குர்ஆனை கொஞ்சம் இதுக்குள்ள சேர்க்கலாது என்கிறதுனால அவங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர்களிடத்துல போய் சுன்னாண்டா என்னன்னு கேட்டா அதுதான் எங்களுக்கு சட்டம் எடுக்கிறதுக்கு பொருத்தமான விளக்கம். அவங்க என்ன சொல்லுவாங்கடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவற்றில், அவங்க செஞ்சவற்றில், அவர்கள் அங்கீகரித்தவற்றில் சட்டத்துக்கு எதையெல்லாம் ஆதாரமாக எடுக்க முடியுமோ, இஸ்லாமிய சட்டத்தை சொல்லக்கூடியதாக எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சுன்னான்னு சொல்லுவாங்க. இதை நாங்க எப்படி விளங்குறது என்று கேட்டா, உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் சுன்னான்னு நாங்க சொல்றோம். சுன்னான்னு சொன்னா நாங்க அதை பிரச்சாரம் பண்ணணும், நாங்க அதை செயல்படுத்தணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல பயணம் போயிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சப்பழத்தை தங்களுடைய மெயினான உணவா ஆக்கியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சா நன்மை கிடைக்கக்கூடிய இபாதத்தாக நாங்க ஏவக்கூடிய விஷயங்களா என்று கேட்டால், ஏவக்கூடிய விஷயங்கள் கிடையாது. எனவே இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களில் சிலதை சுன்னா மார்க்க ரீதியான செயல் என்றும், சிலதை அல் ஆதா ஆதத்து சொல்லி சொன்னா பழக்க வழக்கங்கள், வழக்காறுகள், அந்த காலத்து நடைமுறை என்கிற அடிப்படையில் ரெண்டையும் பிரிப்பாங்க. இப்ப சுன்னாவையும் ஆதத்தையும் நம்ம எப்படி பிரிச்சறிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக செய்ததையும் அவங்களுடைய ஊர் பழக்கம் என்கிற வகையில அல்லது அவங்களுடைய நடைமுறை என்கிற வகையில எப்படி செய்தவைகள் எவை என்பதை எப்படி நாங்கள் விளங்கி கொள்வது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சிருந்தாங்க, மக்கா வாசிகளில் காபிர்களும் தாடி வச்சிருந்தாங்க. தாடி என்றது அவங்களுடைய பொதுவான ஒரு பழக்கமாக, பொதுவான ஒரு வழக்காராக இருந்தது. இந்த கருத்தை கவனத்தில் கொண்டு சிலர் வந்து தாடி வைக்கிறது சுன்னத்தில் இல்லை, அது அவங்களோட அரபு நாட்டு பழக்கம் என்று சொல்லி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சுட்டு தாடியை பத்தி எதுவுமே சொல்லாம அவங்க விட்டிருந்தா அது அரபிகளுடைய பழக்கம் என்கிற பேரை ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. விரும்புனா வைக்கலாம், விரும்புனா விடலாம் நம்ம சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சாங்க, நீங்க தாடி வைங்க, தாடிய வளர விடுங்க, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க பிரச்சாரமும் பண்ணாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பழக்கங்களோட உண்ட அல்லது அவங்களோட காலத்தில் இருந்த பழக்கங்களோட உண்ட செஞ்சுட்டு சும்மா இருந்தாங்கன்னு சொன்னா அது அவங்களுடைய ஊர் பழக்கம் என்கிற வகையில செஞ்சாங்கன்னு விடலாம். ஆனா செஞ்சுட்டு இதை செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போது அது சட்டத்துக்கு ஆதாரமாக எடுக்கத்தக்க சுன்னாவாக மாறும். இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சப்பழம் சாப்பிட்டாங்க. இப்ப நாங்க யாருமே ஈச்சப்பழம் சாப்பிடுறது சுன்னத்துன்னு சொல்ல மாட்டோம், அது செஞ்சா ஈச்சப்பழம் சாப்பிட்டவங்களுக்கு நன்மை கிடைக்கும் சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டா அரபு நாட்டுல அவங்க வாழ்ந்த சூழல் அவங்களுக்கு இருந்த மெயினான உணவு அதுதான், நம்மளோட விவசாயம் அதுதான், அதை அவங்க உணவாக கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம லண்டன்ல வாழ்றாங்க, ஈஜிப்டில் தான் சாப்பாடாக எடுத்துக்கொள்ளணும் சொல்லி சொல்லிடாது. அப்படின்னா உலகத்துல வேற பயிர்கள் எல்லாம் செய்ய முடியாது, குளிர் பிரதேசங்கள் ஈஜிப்டில் வளரவும் மாட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக ஈஜிப்டில் சாப்பிட்டாலும் நோன்பு துறக்கும் போது ஈஜிப்டில் பண்ண நோன்பு துறங்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால நாங்க என்ன செய்யறோம், ஏனைய காலங்களில் ஈஜிப்டில் சாப்பிடாவிட்டாலும் ரமலான் மாசத்துல நோன்பு துறக்கிறதுக்கு நாங்க ஈஜிப்டில் எங்க இருந்தாலும் தரு வச்சு அதை நாங்க சாப்பிட்டு அதன் மூலமாக நோன்பு துறக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஜிப்டில் சாப்பிட்டது மட்டும் இல்லாம நோன்புக்கு நீங்க ஈஜிப்டில் பயன்படுத்துங்கன்னு சொன்னதுனால அதை நாங்க சுன்னாவாக மதிக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த பழக்க வழக்கங்கள் அல்லது அரபிகளுடைய பழக்க வழக்கங்கள் எதையாவது உண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஏவி இருந்தாங்கன்னு சொன்னால் அது மார்க்கம் தான், அது ஆதத்து கிடையாது. ஏவாத விஷயங்கள் இந்த ஒட்டகத்துல பயணம் போனாங்க, ஒட்டகத்துல பயணம் போனது சுண்ணத்துக்கு நாங்க சொல்றது இல்லை. அன்றைக்கு அவங்ககிட்ட இருந்த வாகனம் அது பாலைவன பிரதேசத்துக்குரிய பிரயாணத்துக்குரிய வாகனமாக அதுதான் இருந்துச்சு. அவங்க அதனால அதை பயன்படுத்தினாங்க, ஒட்டகத்துல போறது நன்மை தரும் என்பதற்காக அவங்க அதை பயன்படுத்தது. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு மொழியில தான் பேசினாங்க, அரபு மொழி பேசுறது சுண்ணா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயான்கள் எல்லாம் அரபு மொழியில தான் இருந்துச்சு. அரபு மொழியில் தான் பேச வேண்டும்ன்றதுக்காக ரசூலுல்லாஹி அரபு மொழியில பேசல, அவங்க மொழி அரபு, அந்த மக்கள் பேசுகிற மொழியாக அரபு இருந்துச்சு, அரபுல பேசினாங்க. அப்ப நாங்க இந்த வேறுபாட்டை சுண்ணாவுக்கும் ஆதத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக எதை செய்தார்களோ, மார்க்கமாக எதை சொன்னார்களோ, மார்க்கமாக எதை அங்கீகரித்தார்களோ அதுதான் நாங்க சட்ட மூலாதாரத்துக்கு ஆதாரமாக எடுக்கத்தக்க சுண்ணா ஹதீஸ்ங்கிற வட்டத்துல வந்து சேரும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் இது மூன்றும் சுண்ணா நாங்க சொல்கிறோம். இந்த மூன்றும் சுண்ணா என்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன, அதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டா, முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் வந்து சுன்னா, அதாவது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றதற்கான ஆதாரம் சூரா நஜ்முடைய மூணாவது நாலாவது வசனங்கள், 53 அத்தியாயத்தினுடைய 3-4 வசனம். வமா யன்திகு அனில் ஹவா, இந்த நபி தன் மனோ இச்சை பிரகாரம் எதையும் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, அவருக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டாலே அன்றி, அதாவது தனக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டாலே அன்றி இந்த நபி தன் மனோ இச்சை பிரகாரம் எதையும் பேசுறதில்லை. அவர் பேசுனா அது வகையத்தான் பேசுவாரு என்று அல்லாஹு தஆலா சொல்றாங்க. இந்த செய்தி இந்த வசனம் எப்ப அருளப்படுதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜ் பயந்து வந்து அந்த மீராஜ் பயந்து வந்த செய்தியை சொல்றாங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம், நம்ப முடியாத ஒரு விஷயம். மீராஜ பொறுத்த அளவுல அல்லாஹ் நம்பாதவங்களுக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம். அந்த காலத்துல விமான பயணங்கள் எதுவுமே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ராவ் இரவுல குறிப்பிட்ட நேரத்துல பைத்துல் மஸ்ஜிதுல் ஹராம் கஅபால இருந்து பைத்துல் முகத்துக்கு போனதாகவும், அங்கிருந்து ஏழு வானம் தாண்டி போனதாகவும், அங்க இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் கண்டன் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ் ஸலாம் கண்டன்றாங்க, யூசுப் அலைஹிஸ் ஸலாம் கண்டன்றாங்க, இப்படி நிறைய செய்திகள் வச்சிருக்காங்க. சொர்க்கத்தை பார்த்துறாங்க, நரகத்தை பார்த்துறாங்க. இதை யாராலையும் நம்ப இயலாத விஷயம். இதை சொல்லும் போது என்ன நினைச்சாங்கடா, இவரு சும்மா உளர்றாரோ, சில பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு அதாவது அப்செட் ஆயிடுச்சு என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அல்லாவே இது சோதனைன்னு சொல்லுவான், இந்த மீராஜ் என்பது ஒரு சோதனை. அல்லாஹ் காட்டு இந்த காட்சி இருக்குதே பித்திரத்தோடு இன்னாஸ் மக்களுக்கு ஒரு சோதனை, யார் உண்மையா ஈமான் கொள்றான்னு படிச்சுட்டு பாக்குறதுக்கான செய்தி. அபூபக்கர் இல்ல போன்ற சகாபாக்கள் கேள்விப்பட்டவங்க நம்பினாங்க, அவங்க ரசூலா ரசூலோட காதல கேட்போம், ரசூலோட வாயால் கேட்போம், ரசூலா சொன்னதாக வேறாங்க, அப்படி சொன்னா உண்மைதான் நம்பினாங்க. அப்ப இந்த செய்தியை சொல்லும் போதுதான் மா கதபல் ஃபாது, இந்த நபியினுடைய உள்ளம் பொய் சொல்லவில்லை என்கிற செய்தியை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அவர் மனோவிச்சபடி பேச மாட்டாரு, வஹி மூலமா தான் பேசுவாரு. அப்ப மிஹ்ராஜ் செய்தியை உண்மைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினா அது வஹி என்கிறதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது. 21 அத்தியாயத்திலேயே 45 வசனத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், குல் இன்னமா உந்திருக்கும் பில் வஹி, நபியை இந்த மக்களை நீங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வஹி மூலமாகத்தான் நான் எச்சரிக்கை செய்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து ஏதாவது ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா அது வஹியாக பெற்றுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த வசனம் இது போன்ற வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைங்கிறது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, அந்த செய்தி அல்லாஹ்விடம் வந்து அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க சொந்த இதுல அவங்க சொல்றது இல்லை. இப்ப சில நேரம் அவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன சில விஷயங்கள் அல்லாஹ் திருத்தி இருக்கிறானே. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தேன் குடிக்கிறது தனக்கு ஹராம் சொல்லிட்டாங்க. அதான், நான் தேன் குடிக்க மாட்டேன் எனக்கு ஹராம் சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற குர்ஆன் சொல்றேன், யா ஐயுஹ நபி லிம துஹர்ரிம மா ஹல்லல்லாஹு லக் தபுத்தகி மர்லாத் அஸ்வாஜி. நபியே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கிருக்கிறது, நீங்க ஏன்னு ஹராம்னு சொல்றீங்க, நீங்க உங்க மனைவியை திருப்திப்படுத்த பாக்குறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேன் எனக்கு ஹராம்னு சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆன் வசனத்தை இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கண்டிக்கிறார். அப்ப அல்லாஹ்விடம் இந்த செய்தி வராம ரசூலுல்லாஹ் பேசி இருக்கிறாங்க தானே என்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அல்லாஹ்வுடைய இந்த செய்தியும் ரசூலுல்லாஹ் முழுமையாக அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க என்பதை எடுத்துக்காட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய ஏதாவது ஒன்று அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால், அவங்க செய்ததில் ஏதாவது ஒன்று அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் அதை அல்லாஹ்வே சுட்டி காட்டுவார். உதாரணமாக அபத்தவத்தவல்ல அப்துல்லா இப்னு உம்மை மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் முகத்தில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு, அந்த வெறுப்பை அப்துல்லா இப்னு மக்தூம் பார்க்கவும் இல்லை, அவருக்கு தெரியாது, அவருக்கு கண் தெரியாது. இப்ப நான் உங்களோட கோபப்பட்டா என்னுடைய முகத்துல வெறுப்பை காட்டினா நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு மனசுக்கு பிரச்சனையும் இல்லாது. ரசூலுல்லாஹை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற போது அப்துல்லா இப்னு முக்தி கூட அவங்க அப்துல்லா இப்னு உம்மை மக்தூம் கூட கடுமையா பேசல, அவங்க அபசவத்தவல்ல முகத்தை கடுகெடுத்தாரு. முகத்துலதான் ஒரு மாற்றம் மட்டும் வந்துச்சு அப்துல்லா இப்னு மக்தூம் வந்த சந்தர்ப்பத்தில். அந்த மாற்றம் என்னங்கிறது அப்துல்லா இப்னு உம்மை மக்தூமுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் தனியா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி அபசவத்தவல்லாங்கிற அந்த சூறாவை இறக்கி அந்த செயலை கண்டிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுமையான அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க. அவங்களோட பேச்சில ஏதாவது ஒன்றை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணலன்னா அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய செயல்களில் எதையாவது ஒன்றை அல்லாஹ் தஆலா ரிஜெக்ட் பண்ணலன்னு சொன்னா அந்த செயலும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு மார்க்கத்துக்கு ஆகமாக்கப்பட்டு விட்டது என்கிறதான் அவனுடைய அர்த்தம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்கள் அது வந்து வஹீல் அடங்கும் என்பதற்கான ஆதாரங்களான பல வசனங்களை பார்க்கலாம். ஆறாம் அத்தியாயத்தினுடைய 50வது வசனத்தில் எனக்கு வஹி மூலமாக என்ன அருளப்பட்டுச்சோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று நபியே நீங்க சொல்லுங்க என்கிறது குர்ஆன்ல வருகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அந்த வேலை ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி மூலமாக அருளப்பட்டிருக்குது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. 7ஆம் அத்தியாயத்தினுடைய 203வது வசனத்துல நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் இன்னமா அத்தபி மா யூஹா இலைய மின் ரப்பி, என் ரப்பிடமிருந்து எனக்கு என்ன அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப நபி அவங்க செய்யக்கூடியவைகள் வஹி மூலமாக அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இன் அத்தபி இல்லாமா யூஹா இலைய, எனக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதையே நான் பின்பற்றுகிறேன். வஸ்தபி மா யூஹா இலைக, உனக்கு வகி மூலமாக என்ன அருளப்பட்டதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். இப்படி குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொல்வதை பின்பற்றுகிறவராக இருந்தாங்க, அல்லாஹ் சொல்வதை செய்கிறவங்களா இருந்தாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களும் அல்லாஹ்வுடைய வகிக்கு உட்பட்டது. இப்ப மூணாவது ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சொல் செயல் அங்கீகாரம். ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால ஒரு ஆள் ஒரு வேலையை செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க தடுக்கல என்று சொன்னால் மார்க்கம் அதை அங்கீகரிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு செய்தி கேள்விப்படுது, ஒரு ஆள் ஒரு வேலையை செய்யறதாக அந்த செய்தியை கேள்விப்படும் போது ரசூலுல்லாஹ் முகத்துல வெறுப்பை காட்டல, கோபத்தை காட்டல, அதை கண்டிக்கலன்னு சொன்னா அதை இஸ்லாம் அங்கீகரிச்சிருச்சு. இதுதான் தக்ரீர், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் வந்து சுன்னாவுல மார்க்க ஆதாரமாக அமையும் என்பதற்கு ஆதாரம் விளக்கம். இப்போ ஒரு டவுட் வரலாம், இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, நான் இங்க இருக்கிறேன், ஒருத்தரும் ஒரு விஷயங்களை பேசுறாங்க, யார் என்ன பேசினாங்க எனக்கு விளங்காது, எல்லாரும் சேர்ந்து எனக்கு கவனத்துக்கு வராது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர், இப்ப அவங்களுக்கு முன்னால நடக்கிற எல்லாத்தையும் அவங்க முழுமையா கண்காணிக்க இயலாது. அப்ப ரசூல்லா முன்னால ஒரு விஷயம் நடந்திருக்கு, ரசூல்லா கண்காணிக்காம இருந்திருக்கலாம், சஹாபாக்கள் பார்த்துட்டு ரசூல்லாக்கு முன்னால் நடந்துச்சு அவங்க ஒன்றும் சொல்லலன்னு சொல்லி அதையும் மார்க்கமாக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் தானே என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவில் அவர்களும் ஒரு மனிதர் என்ற வகையில் எல்லாவற்றையும் கண்காணிக்க அவர்களால் முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கண்காணிப்பில் இருக்கிறாங்க. நபியவங்க ஏதாவது ஒன்று அவதானிக்காவிட்டாலும் அது அல்லாஹ் அவதானிச்சு அல்லாஹால அதுக்குரிய தீர்வை சொல்லுவான். இந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு விஷயம் நடந்து அதுக்கு எந்த விதமான மறுப்பும் அவங்களிடத்திலிருந்து வரலன்னு சொன்னா அதுக்கும் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ள அங்கீகாரம் என்ற ரசூலோட நபியினுடைய அங்கீகாரம் என்கிற வட்டத்துக்குள்ள வருது. அதுக்கும் எங்களுக்கு மார்க்கமாக ஆகிறது. சஹாபாக்கோட்டத்தில் இந்த நிலை இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல குழந்தை பெறுவதை தவிர்க்கிறதுக்காக உடலுறவு கொள்ளும் போது அஸ்ர் என்ற ஒரு நடைமுறையை அவங்க செய்வாங்க. அதாவது விந்து வந்து கருவறைக்கு போவதை தடுத்து தவிர்க்கக்கூடிய ஒரு நடைமுறை அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இது அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த அஸ்ர் கூடுமா கூடாதா என்கிற பிரச்சனை வந்தபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்த காலகட்டத்தில் நாங்கள் அஸ்ர் என்ற இந்த வேலையை செய்து கொண்டிருந்தோம். இதனுடைய அர்த்தம் என்னடா, இது கூடாதுண்டா அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டியிருப்பான். நாங்கள் செஞ்சு கொண்டு அந்த வேலை கூடாதுண்டா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. நாங்க எங்க வீட்டுல எங்க குடும்ப வாழ்க்கையில செய்த விஷயம் இது கூடாது என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா இதை குறித்து தடை வந்து இறக்கியிருப்பான். அந்த தடைகள் எதுவும் வராதனால இதை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்பதுதான் என்னுடைய அர்த்தம் என்கிற அடிப்படையில் சகாபாக்கள் சொல்கிறார்கள். இந்த நோன்பு காலத்துல இருந்த ஆரம்ப கால சட்டத்தையும் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஆரம்ப காலத்துல பெண்களுக்கு நோன்புல நோன்பு குடித்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடையாது. ஆனா ஆரம்பத்தில் இருந்த சட்டம் என்ன சொன்னா, நோன்பு காலத்துல பகலிலே உறவு கொள்ள முடியாது, இரவையிலையும் உறவு கொள்ள முடியாது. நோன்பு தொடர்ந்துட்டாங்கன்னா பதினு வரைக்கும் அவங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபடையாது. இதுதான் இருந்த சட்டம். ஆனா கணவன் மனைவி வீட்டுல தனியா இருக்கிறாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையில சிலர் வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. ஈடுபட்டுட்டு மனசுல கவலைப்பட்டு வெந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி ஈடுபட்டவர்கள ஒரு ஆள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து ரசூலுல்லாஹி யா ரசூலுல்லாஹ் இப்படி நடந்துருச்சு என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி சொன்னாங்க, நீங்க இப்படி உங்களுக்கு நீங்களே துரோகம் செஞ்சு கொண்டீங்க, இது அல்லாஹ்வுக்கு தெரியும். வல் ஆன பாஷிரூஹுன்ன, இப்பதான் உங்களுக்கு தர அனுமதி என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப நோன்பு தொடர்ந்தா பஞ்சிறு வரைக்கும் உள்ள காலகட்டங்களும் உங்க மனைவிமார்களோடு நீங்க சேரலாம். பபுத்தவமா கத்தமல்லா விளக்கும், உங்களுக்காக அல்லாஹ் இறக்கியத அல்லாஹ் விதிச்சதை நீங்க எடுத்து பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு ரெண்டு விளக்கம் இருக்குது. இதோட காலத்தோட சம்பந்தத்தான் சொல்றேன். பபுத்தவமா கத்தமல்லா விளக்கும், உங்களுக்காக அல்லாஹ் எழுதியதை எடுத்து பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்கு சில அறிஞர்கள் சஹாபாக்கள் குழந்தை என்கிற இதை தெரிவிக்கிறாங்க. நீங்க இப்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுங்க, அதன் மூலமா உங்களுக்கு அல்லாஹ் எழுதின குழந்தையை நீங்க பெற்றுக் கொள்ளலாம் என்கிறார்க்கும் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது ஒரு அர்த்தம் மாதுபடி ஜபர்கள் அவங்க சொல்றாங்க, லைலத்துல் கதிர், அது லைலத்துல் கதிர் குறிக்குது. குடும்ப அதாவது நோன்பு காலத்துல நீங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலாம் என்கிறத சொல்றதோட இந்த லைலத்துல் கதிர் இரவு இருக்குது, அது உங்களுக்காக அல்லாஹ் எழுதினது, அதையும் பெற்றுக்கொள்ள நீங்க முயற்சி செய்யுங்க. அது குறிப்பாக நம்ம இந்த கடைசி பத்துல ரசூலுல்லாஹ் குடும்ப வாழ்க்கைக்கு ஒதுங்கி இருப்பாங்கிறது இந்த அடிப்படையை மையமாக கொண்டது. இந்த ரெண்டு அர்த்தமும் அதுல இருக்குது. அப்ப இந்த வசனம் எப்படி இறங்குது, சஹாபாக்கள் அவங்க தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்க, இது அல்லாஹ் வந்து அதை வந்து ஒரு தீர்வாக அந்த மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் ரகசியமாக நடந்தாலும் அது கூடாது என்றிருந்தால், அது ஒரு பொதுவான அறிமுகமான விஷயமாக தனித்தனியாக சிலர் செய்தாலும் கூடாது என்றிருந்தால் அல்லாஹ்வால சுட்டி காட்டப்படும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முழுசா எல்லாத்தையும் கவனிக்க இயலாது என்றாலும், அவங்களும் மனிதர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கவனிக்கிறான். அல்லாஹ்வோட அவங்க தொடர்பு இருக்கிறதுனால ஏதாவது இருந்தால் அல்லாஹ்வுக்கெல்லாம் சுட்டி காட்டுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் ஒரு விஷயம் நடந்து அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிட்டாங்க, அதை தடுக்காம விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கும் மார்க்க ஆதாரத்துக்குள்ள உட்பட்டதாக அமைந்துவிடும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம் மூன்றுமே இந்த சுன்னா என்கிற வட்டத்துக்குள்ள வருது. இப்ப கண்ணியத்துக்குரிய சோர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் அங்கீகாரமும் வகைக்குட்பட்டது, குர்ஆனும் வகைக்குட்பட்டது. ரெண்டுமே ஒரே மூலத்திலிருந்து வருது, ரெண்டுமே அல்லாவிடம் இருந்து வருது. ரெண்டுமே அல்லாவிடம் இருந்து வருகிற போது நிச்சயமாக ஒன்று கொண்டு முரணா இருக்க இயலாது, ஒன்று கொண்டு தொடர்பாக இருக்கும். அந்த தொடர்பை நாங்கள் புரிந்து கொள்கிற விதத்தில்தான் சிக்கல் ஏற்படுகிறது. இப்ப குர்ஆனை பொறுத்தளவுல குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பாளர் எப்படி, குர்ஆனும் சுன்னாவும் எப்படி ஒன்று ஒன்று சேர்ந்து மக்களை வழி நடத்துது, இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அலாக்கா தொடர்பு என்ன என்று கேட்டா, இதை நாங்கள் மூன்றாக பிரிக்கலாம். முதலாவது என்னன்னு சொன்னால், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே விஷயத்தை சுன்னாவும் ரிப்பீட் சொல்லும். குர்ஆன் வந்து பெரும்பாலான விஷயங்களை சுருக்கமா சொல்லியிருக்குது, சுன்னாவை விரிவா சொல்லணும். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே விஷயம் சுன்னாவில் சொல்லப்படும் போது அது இன்னும் பலமாக ஆகுது, இன்னும் வலுவாக ஆகுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நிறைய உதாரணங்களை சொல்லலாம். உதாரணமாக குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், வாஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், உங்கள் மனைவிமார்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பையன் கரிந்துமோகுன்ன, நீங்கள் அவர்களை வெறுத்த போதிலும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஸான் தக்ரஹு ஷைஅன் வயஜ்அல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, சில விஷயங்களை நீங்க வெறுக்கலாம், ஆனா அல்லாஹு தஆலா அதுல நிறைய நன்மைகளை வைத்திருப்பான் என்று சூரா நிசா 4 அத்தியாயத்தினுடைய 19 வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனம் சொல்லுது, பெண்களோடு நல்ல முறை, மனைவிமாரோடு நல்ல முறை நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. இதே செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வஸ்தௌ ஸௌ பின் நிசாயி ஹைரா, நீங்கள் உங்கள் மனைவிமாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவங்க மனித அவங்களுக்கு சில பலகீனங்கள் இருக்கும், அவங்க சில தவறுகள் விடுவாங்க, அந்த தவறுகளுக்காக நீங்க அவங்கள பிரச்சனையா பார்க்காதீங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைய மட்டும் பார்க்காதீங்க, அவங்கள்ட்ட நிறைய பார்த்து குறைய விஷயத்தையும் திருப்திப்படுங்க. இப்படி இதே செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய அதே செய்தியை சுன்னாவும் சொல்லும். இதுல யாருமே பிரச்சனை பட போறது இல்லை, ரெண்டு ஒன்றத்தான் சொல்லுதுங்கிற வகையில போயிடுவாங்க. ரெண்டாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறத சுன்னா விளக்கி சொல்லும். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு குர்ஆனுக்கு சுன்னா விளக்கமாக அமையும். குர்ஆனை பொறுத்தளவு குர்ஆன்லயே அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை சிந்திக்கிறதுக்கு லேசா ஆக்கியிருக்கிறோம், நீங்க சிந்திக்க வேண்டாமான்னா கேட்டிருக்காங்க. அப்ப சில பேர் சொல்லலாம், குர்ஆன் சிந்திக்கிறதுக்கு லேசா இருக்குது, நிறைய பேருக்கு சுன்னாவுடைய விளக்கம் என்று கேட்கலாம். ஆனா சுன்னாவும் இல்லாம குர்ஆனை யாராலும் விளங்க முடியாது, முழுமையாக விளங்க முடியாது. அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நபியே இந்த வேதத்தை நாம் ஏன் உம்மீது இறக்கினோம் என்றால், இந்த மக்களுக்காக இறக்கப்பட்ட வேதத்தை அவர்களுக்கு நீங்கள் விளங்க வைக்க வேண்டும். அப்ப குர்ஆனை விளங்க வைக்கிற பொறுப்பு யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாதான் குர்ஆனை விளங்க வைக்கும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எத்த பக்கரும், அவர்களும் சிந்திக்கலாம், குர்ஆன்ல நாங்களும் சிந்திக்கக்கூடிய பகுதி ஒன்று இருக்குது. ஆனா குர்ஆனுக்குரிய உண்மையான விளக்கத்தை யார் சொல்லணும்னு சொன்னா சுன்னாதான் சொல்லணும். அப்ப குர்ஆன் வந்து சுன்னாவுக்கு விளக்கமாக அமையும். இது சூரா 16 அத்தியாயத்தினுடைய 44 வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே 16 அத்தியாயத்துல வம்மா அஞ்சல்னா அலைக்கல் கிட்டாக இல்லா நீ துபையின லகம் லகம் உள்ளது இத்தலகோ தீகி, அவர்கள் கருத்து வேறுபாடுபட்ட விஷயத்துல அவர்களுக்கு நீங்கள் தெளிவை கொடுக்க வேண்டுங்கிறதுக்காகத்தான் இந்த வசந்த குர்ஆன உங்கள் மீது நாங்கள் இறக்கினோம். இல்லா நீ துபையின, நபியை நீங்க விளங்க வைக்கணும். அப்ப சுன்னாவுடைய வேலை என்னன்னு சொன்னா, ஒன்று குர்ஆன் சொன்னதையே சொல்லும், ரெண்டாவது குர்ஆன் சொன்னதை விளங்கப்படுத்தி சுன்னா சொல்லும். சூரத்து நிசா 4 அத்தியாயத்தினுடைய 105 வசனத்துல, இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில்ஹக், நபியே சத்தியத்தை கொண்டு இந்த வேதத்தை நாங்கள் இறக்கியிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், நீ தஹ்கும பைன நாசி பிமா அராக்கல்லா, உங்களுக்கு அல்லாஹ் எப்படி சிந்தனைக்கு காட்டுறானோ அந்த அடிப்படையில நீங்க மக்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான், ரசூல்லாவுக்கு அல்லாஹ்வுடைய விளக்கத்தை காட்டுவான், ரசூல்லா அதை வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்க. அவ குர்ஆனுக்கு சுன்னா வந்து விளக்கமாக அமையும். இது குர்ஆன் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இருக்கக்கூடிய ரெண்டாவது தொடர்பு. இப்ப இதுலதான் சில நேரங்களில் சிக்கல் வரும், குர்ஆனுக்கு சுன்னா எப்படி விளக்கமாக அமையும், பல கோணங்களோட குர்ஆனுக்கு சுன்னா விளக்கமாக அமையும். நாங்க சரியா விளங்கி கொண்டா அதை விளக்கமா எடுத்துக்கொள்ளலாம், பிழையா விளங்கி கொண்டா அது குர்ஆனுக்கு முரணாக கூட இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது விளங்குற விஷயத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தில் இருக்குது. உசுல் ஹதீஸ் பாடத்தில் வச்சு சொல்றதாக இருந்தா, குர்ஆன் சில விஷயங்களை முஜிமலா சொல்லியிருக்கும், சுருக்கமா சொல்லியிருக்கும், சுன்னா வந்து அதை முஃபஸ்ஸலாக விரிவாக சொல்லும். குர்ஆன் சில விஷயங்களை முத்துலக்கா சொல்லியிருக்கும், டோட்டலா சொல்லியிருக்கும், சுன்னா வந்து அதை முக்கையதா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு உட்படுத்தி சொல்லியிருக்கும். குர்ஆன் சில விஷயங்களை ஆமாக பொதுப்படையாக சொல்லியிருக்கும், சுன்னா வந்து அது பொதுப்படையானது இல்லை, இன்னும் இதுக்குத்தான் உரியதுன்னு சொல்லும். புதிய உதாரணங்களை சொல்றேன், உதாரணங்களை சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த அடிப்படை இந்த நிலை குர்ஆன்ல இருக்கும் வரைக்கும் குர்ஆன சுன்னாவை விட்டு போட்டு யாரும் குர்ஆனுக்கு போகிறார். இன்னைக்கு அப்துல் குர்ஆன்ங்கிற ஒரு கூட்டம் குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றாங்க. அவங்க குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றதுக்கு சில ஆதாரங்கள் சொல்லுவாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுத்தஆலா சொல்வான், நாங்கள் இந்த குர்ஆனில் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறோம். அவன் எல்லாமே குர்ஆன்ல இருந்தா மறைவத்துக்கு சுன்னாக்கு போகணும். குர்ஆன் தெளிவாக இருக்குது, குர்ஆன் தெளிவாக இருந்தா மறைவத்துக்கு சுன்னா தெளிவுபடுத்தும் சொல்லுவாங்க. குர்ஆன் தெளிவானதுன்னு சொல்லக்கூடிய வசனத்து குர்ஆன்ல தான் அல்லாஹ்வுத்தஆலா ரசூலுல்லா தெளிவுபடுத்தணும்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து தான் இருக்கணும். அப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வந்து சுன்னாவை முழுமையாக மறக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. இவங்க சுன்னாவை மறுக்கிறது கூட சுன்னா வந்து உண்மைங்கிறதுக்கு ஆதாரம். எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு ஆள் கட்டியிருந்த சாஞ்சி ஒன்று இருப்பான், அவன்கிட்ட போய் என்னுடைய செய்தி ஒன்று சொல்லுவேன், என்ற ஹதீஸ் ஒன்று சொல்லப்படும். அப்ப அவன் சொல்லுவான், எங்களுக்கு குர்ஆன்ல இருந்து சொல்லணும்னா சொல்லுங்க, இந்த ரசூல் இந்த ஹதீஸ் இருந்து நீங்க எங்களுக்கு சொல்லாதீங்க, ரசூல்லா சொன்னாங்கன்னு எங்களுக்கு சொல்லாதீங்க, குர்ஆன்ல இருந்தா சொல்லுங்க என்று சொல்லி சொல்லுவான் என்று ரசூல்லா சொல்றாங்க. அப்ப சுன்னாவை மறுக்கிறவங்க வருவாங்க, குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றவங்க வருவாங்கன்னு ரசூல்லா சொல்றாங்க. இந்த கூட்டம் அப்படி உருவாகிறது ரசூல்லா சொன்ன ஹதீஸ் உண்மைங்கிறதுக்கு ஆதாரமா அமையும். அப்ப இப்படி ஒரு வணிகத்தை ஒரு பிரிவு இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லினா, குர்ஆன் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க. குர்ஆன வந்து சுன்னா நான் சொன்ன இந்த அடிப்படையில விளங்கப்படுத்திருக்கக்கூடிய நிலையை நாங்க பாக்குறோம். உதாரணமாக குர்ஆன் சுருக்கமாக சொன்னதை சுன்னா விரிவாக சொல்வது. உதாரணமா குர்ஆன்ல தொழுகையை நிலைநாட்டுங்கள், குர்ஆன்ல அதான் சொல்லியிருக்காங்க. இப்ப தொழுகையை நிலைநாட்டுறதுன்னு சொன்னா எப்படி நாங்க தொழுகையை நிலைநாட்டுறது, ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழுகிறது, ஒரு நாளைக்கு தொழக்கூடிய தொழுகையுடைய ரக்காயத்துகள் எத்தின, சுபோகத்தின, லுகருக்கத்தின, அசருக்கத்தின, தொழக்கூடிய அமைப்பு எப்படி, அது ஸ்டைல் எப்படி, இது எதுவுமே குர்ஆன்ல இல்ல. குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தொழுகை சம்பந்தமா வந்திருக்கிறது, ருக்கு வந்திருக்குது, சுஜு வந்திருக்குது, கியாம் நிக்கிறது வந்திருக்குது. இந்த ருக்கு சுஜுகள் எப்படி செய்யணும், அது அம்சங்கள் என்ன என்றது கூட குர்ஆன்ல வரும். ருக்கு என்கிற வார்த்தை வருது, சுஜு என்கிற வார்த்தை வருது. சுஜூதுன்னு சொல்லி சொன்னா ஏழு உறுப்புகள் படணுங்கிறது, ருக்குனா இப்படி இருக்கணுங்கிறது, சிஸ்டம் எதுவுமே குர்ஆன்ல இல்ல. அப்ப குர்ஆன் அல்லாஹ்வுத்தஆலா சுருக்கமா சொல்றான், நீங்க தொழுங்கன்னு சொல்றான், எப்படி தொழுவது என்பதை ரசூலா தான் விளங்கப்படுத்துறாங்க. விளங்கப்படுத்துறது இல்லாம நான் எப்படி தொழுகிறீங்களோ அப்ப நீங்க தொழுங்கன்னு சொல்றாங்க. வேற ஒரு ஸ்டைல தொழுவதுக்கு ஏதாவது ஜகாத்து கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஜகாத்து யாருக்கு கொடுக்க வேணுங்கிறது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. என்னென்ன பொருட்களை எத்தனை வீதம் எப்படி கொடுக்கணும்ங்கிற எந்த விஷயமும் குர்ஆன்ல சொல்லப்படல. ஹஜ்ஜ பத்தி சொல்லப்பட்டிருக்குது, அரஃபாவை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஹஜ்ஜினுடைய கிரியைகள் முழுமையாக சுன்னாவுலதான் நாங்க பாக்குறோம். அப்ப குர்ஆன் ஒரு விஷயத்த சுருக்கமாக சொல்லியிருக்கும் போது சுன்னாத விரிவாக சொல்லும். இன்னொன்று, குர்ஆன் ஒரு விஷயத்தை சொல்லும் போது முத்தலக்காக முழுமையாக சொல்லியிருக்க முழு, ஆனா சுன்னா வந்து இது அது அர்த்தம் முழுமை கிடையாது, ஒரு குறுகிய வட்டம் என்கிறத சொல்லும். உதாரணத்துக்கு சூரா மாயிதா ஐந்தாம் அத்தியாயத்திலே 38 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிக்கத்து பக்தவு ஐதியஹுமா, திருடிய ஆண் பெண் ரெண்டு பேருடைய கைகளையும் வெட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப கை என்கிற கைக்கு கை என்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து சந்து வரைக்கும் கை தான், இந்த தோல் புஜம் வரைக்கும் இதற்காம கை தான் சொல்லுவோம். ஏன்னா வலது கை எதுன்னு கேட்டா நம்ம இதை பிடி தூக்கி காட்டுவோம், இதுதான் வலது கை. அப்ப திருடியனுடைய கையை வெட்டுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பொதுவா தான் அல்லாஹ் சொல்றான். இப்ப கையங்கிறது வந்து நம்ம சந்துட்டால வெட்டுறதா, முழங்கைக்கால வெட்டுறதா, மணிக்கட்டு வெட்டுறதா, எப்படி வெட்டினாலும் கையை வெட்டுறதுல வரும். ஆனா ஹதீஸ் வந்து முழுமையான கையங்கிறது இவ்வளத்தையும் வெட்டுறத சொல்லல. இந்த குர்ஆனுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய வார்த்தையினுடைய நோக்கம் அது அல்ல. இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையினுடைய நோக்கம் கைய வெட்டுங்கன்னு சொன்னா மணிக்கட்டு இணைக்கால வெட்டுறதுதான் நோக்கம் என்று ஹதீஸ் தான் வந்து தெளிவுபடும். அப்ப குர்ஆன் பொதுப்படையாக சொன்னத ஹதீஸ் வந்து மணிக்கட்டு வெட்டுங்கன்னு சொல்லுது. இது ஒரு ஆள் வேணும்னா முரம்பாடா எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் கைய வெட்டுங்கன்னு சொல்ற போது கையின் பெரும் பகுதியை விட்டு விட்டு ஒரு சிறு பகுதியை மட்டும் வெட்டுறது குர்ஆனுக்கு முரணானது சொல்லணுமா இல்லையா? அப்ப குர்ஆனுடைய வார்த்தையினுடைய நோக்கம் என்னங்கிறது குர்ஆன் அல்லப்பட்ட ரசூலுக்கு தான் தெரியும், அவர் தான் சொல்லுவார், நாங்க அதைத்தான் முடிவா இருக்கோம். அப்ப கையங்கிறதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் மணிக்கட்டு வரைக்கும் தான், முழங்கை வரைக்கும் வெட்டுனா அநியாயி, அதோட சட்டத்தை அவன் செய்யல, திருடியவனுக்கு அநியாயி. அப்ப கை அல்லாஹ் பொதுவா முழுமைப்படுத்தி சொல்லியிருக்கும் போது அதை கைது பண்ணி குறிப்பிட்டு சுன்னா சொல்லுது. இதே போல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், மாயிதா ஒரு 3-5 அத்தியாயத்துல 3 வசனம், குர்ஆன் அழைக்கும் மாயிதா, குர்ஆன்ல பல இடங்கள்ல இது வருது, செத்தவைகள் உங்களுக்கு ஹராம், செத்தது ஹராம். சில பேர் வேண்டாம் வாதம் செய்யறதாக இருந்தா அர்த்தத்தை கூட செத்ததுன்னு சொல்லலாம், அர்த்தத்துக்கு கூட உச்சரிப்பைத்துதான். ஆனா மைத்தா என்றது நான் ஏதாவது எங்களை பார்வையில மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா தானா மௌத்தா போனாலும் மௌத்து தான், அவரு ஒரு ஆள் அடிச்சு கொலை செஞ்சாலும் மௌத்தா தான் போறாரு, மௌத்தா போனா அவர் மையத்து தான். ஆனா இங்கன இந்த ஆடு மாடுகளோட சேர்த்து மையத்துங்கிறது பயன்படுத்தப்படுறது எதுக்குன்னு சொன்னா, அந்த உயிரினம் அறுக்காம வேற எந்த வழியில மௌத்தா போனாலும் அது மையத்து தான். ஒன்று மேல இருந்து கீழே உளுந்து மௌத்தா போனா மையத்து, அல்லது ஒரு மாடு இன்னொரு மாட்டை குத்தி மௌத்தா போனாரு மையத்து, இப்போ வாகனத்துல வரப்பல 4-5 மாட்டை ஒண்டா போட அடைச்சிட்டு வராங்க மூச்சுக்கா போய் சென்று மையத்து, ஆனா அறுத்தா அது மையத்துல வந்து சேராது. இப்ப இந்த அல்லாஹ்வுக்கெல்லாம் தெளிவா சொல்லணும்னா உங்களுக்கு இறந்தவைகள் ஹராம் என்று சொல்றாங்க. இப்ப இறந்தவைகள் ஹராம் என்று சொல்ற போது மீன் நாங்க சாப்பிடுறோம், மீனை யாருமே உசுரோட எடுத்து அறுத்து சாப்பிடுறது கிடையாது. அப்படி அப்படித்தான் ஒரு சட்டம் இருந்தா மீன் சாத்தியப்படாத ஒரு சட்டமாக அது ஆகிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, நாங்க கடல்ல பயணம் போறோம், நாங்க குடிக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொண்டு போறோம், நாங்க அந்த தண்ணியில ஒளி செஞ்சோம்னு சொன்னா எங்களை தண்ணி முடிஞ்சிடும், குடிக்கிறது தண்ணி தான் போயிடும், உப்பு தண்ணி தான் மிஞ்சும், நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது மாவு தஹூரும், அந்த கடல் நீர் என்றது சுத்தமானது, நீங்க அதில் ஒளி செய்யலாம், அந்த கடல் நீர் செத்ததும் ஹலால் என்று சொன்னாங்க. அப்ப மீனை பொறுத்தளவுல அது செத்தாலும் அது ஹலால். அதே மாதிரி அவங்க வெட்டுக்கிளியை சாப்பிட்டு வந்தாங்க, அந்த வெட்டுக்கிளியும் செத்தாலும் அது ஹராம் ஹலால் என்று சொல்றாங்க. அப்ப குர்ஆன் வந்து இறந்தவைகள் ஹராம் சொல்லி தெளிவா முழுமையா சொல்லுதோ, ஹதீஸ் வந்து என்ன செய்யுது, இல்ல வெட்டுக்கிளியும் மீனும் அதுல சேராது என்று விதிவிலக்கு அளிக்குது. இதை கூட ஒரு ஆள் விரும்புனா குர்ஆனுக்கு முதலாக இந்த செய்தி இருக்குன்னு சொல்லலாம், குர்ஆன் போ அல் மைத்தான்னா எல்லாத்தையும் சொன்னதான் அது அர்த்தம், அல் மைத்தான அரபுல அலிஃப்லாம் போட்டு சொன்னா டோட்டல் இறந்தவைகள் எல்லாம் ஹராம். அப்ப சுன்னா வந்து அதுல விதிவிலக்கு கிடைக்குது, விதிவிலக்கு கிடைச்ச வந்து ரசூலுல்லா வந்து சுன்னா அர்த்தத்துல சொல்றத அந்த இறந்தவைகள் ஹராம் சொன்னா அதுதான் என்ன நோக்கத்துல சொல்லியிருக்கிறான்ங்கிறது அல்லாஹ் ரசூலுல்லாக்கு சொல்லி ரசூலுல்லா சொன்னது. இந்த அடிப்படையில குர்ஆன் வந்து சுன்னா சொன்ன ஒன்றுக்கு அதாவது விளக்கமாக அமையக்கூடிய நிகழ்ச்சியை நாங்க பாக்குறோம். இன்னொன்று என்னன்னு சொன்னா குர்ஆன் ஒரு பொதுவான வார்த்தையை பயன்படுத்திருக்கு, அதுக்கு ஆம்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் வந்து அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தஹ்சீஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு மட்டும் குறிப்பிட்டு சொன்னோம். இதுக்கு உதாரணமா சொல்றதாக இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது, அல்லதீன ஆமனு வலம் எல்பசு ஈமானஹும் பிதுல்மீன், யார் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானில அநியாயத்தை கலக்காம இருக்கிறாங்களோ உலாய்க்கலாஹுல் அம்னு வஹும் முஹ்ததூன், அவர்களுக்கு தான் நாளை மறுமையில பாதுகாப்பும் இருக்குது, அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். அப்ப யார் ஈமான்ல நுண்மை அநியாயத்தை கலக்கவில்லையோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு என்று இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் சூரா அன்னாம் 6 அத்தியாயத்தினுடைய 82 வசனம். இப்ப நுண் என்றா எல்லா வகையான அநியாயத்தையும் குறிக்கும், ஒரு ஆள் நோராளுக்கு அடிச்சா அதுவும் நுண்முறை வரும், ஒரு ஆளுக்குரிய உரிமையை இன்னொரு ஆள் எடுத்துக்கொண்டா அதுவும் நுண்முறை வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உண்மை சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அநியாயத்தை சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னொரு மனிதனுடைய அந்த பல்லு திருச்ச குச்சிய அவர்கிட்ட கேட்காம எடுத்தா கூட அதையும் அநியாயம்னு சொல்றாங்க, நீங்க நாளைக்கு மேலாவது பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. பல்லு திருச்ச குச்சிங்கிறது இன்றைக்கு காசு கொடுத்து விற்கிறாங்க, அன்றைக்கு காசு விற்கிற சாமான் இல்ல, அவங்க மரத்திலவே உடைச்சிட்டு வந்து தீர்ப்பது, அதை கூட அவர்கிட்ட கேட்காம எடுக்க. அப்ப சின்ன விஷயமாக இருந்தாலும் துன்முல வந்து சேரும், மற்றவங்களுடைய உரிமையை பறிக்கிறது எந்த வகையில வந்தாலும் துன்முல வந்து சேரும். எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட இருக்கிறாங்க, அவங்களுடைய இடது பக்கம் அபுபக்கர் உமர் இல்லாம போன பெரும் சகாபாக்கள் இருக்கிறாங்க, வலது பக்கத்துல இப்ரா அப்பாஸ் இல்லாம இருக்கிறாங்க, இப்ரா அப்பாஸ் சின்ன புள்ள ரசூல்லா தம்பி உறவுக்காரர். அப்ப ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வரப்படுகிறது, அப்ப ரசூல் சலாம் குடிச்சிட்டு பாக்குறாங்க, இடது பக்கம் சின்ன புள்ள இருக்கிறாங்க, வலது பக்கம் பெரியவங்க சின்ன புள்ள இருக்குது, இடது பக்கம் பெரியாக்கள் இருக்கிறாங்க. அப்ப ரசூல்லா என்ன விரும்புறாங்கடா, இவர் தம்பி சின்ன புள்ள பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் விரும்புறாங்க. அப்ப அவங்க தான் குடிச்சதுக்கு பிறகு அபுபக்கர் அவங்களுக்கு கொடுக்க விரும்புறாங்க, ஆனா அவங்க அப்படி கொடுக்கல, கேட்கிறாங்க இப்ராஹிம் பாஸ்தா கேட்கிறாங்க, நான் இவங்களுக்கு கொடுப்பா முதலாளர் சொல்லி. ஏன்னா ரசூல்லா சொன்ன சுன்னாவின் பிரகாரம் வலது பக்கத்தை தான் உட்படுத்தும், அவன் ரசூல்லா அடுத்து கொடுக்க வேண்டிய நிலையில இவர் இருக்கிறார், இவர்கிட்ட கேட்கிறாங்க இவங்களுக்கு நான் கொடுக்கவான்னு சொல்லி இப்ராஹிம் பாஸ்தா சொல்றாங்க, அனுமதிக்கலான்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் பாஷா கண்டிக்கல, சின்ன பிள்ளை அறப்படிச்சவனா இருக்கான இவ்வளவு பெரிய ஆளுக்கு கொடுக்கல ஏலான்னு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கல. இப்ராஹிம் பாஷா சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாலுக்கு ஆசைப்பட்டவங்க சொல்லல, ரசூல்லா வாய் வச்சதை முதலாளா நான் குடிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க சின்ன வயசுலயே ரொம்ப விவரமா இருந்தாங்க இப்ராஹிம் பாஷா. அவங்க எந்த அளவுக்குன்னா உமர் அலியல்லாஹ் அவங்க அவங்களோட மசூதா சபையில இப்ராஹிம் பாஷாவையும் வச்சுக்காங்க சின்ன பிள்ளைகள். அப்ப அப்துல் ரஹ்மான் இப்ன அவர் சொல்றாரு, கலீபா அவங்களே இந்த புள்ளைய கொஞ்சம் எங்களோட வச்சிருக்கீங்க, எங்களுக்கு இந்த புள்ளைய விட பெரிய புள்ளைகள் இருக்கிறாங்க, எங்களோட வந்து இவரை நீங்க சேர்த்துருக்கீங்களே சொன்ன போது உமர் அவங்க பல சந்தர்ப்பங்கள்ல இவங்களுக்கு விளங்காத விஷயம் அவருக்கு விளங்காத ஆதாரமா சொல்லி இதனாலதான் இவரை வச்சிருக்கேன் இதனாலதான் இவரை வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விவரமாக இருந்தாங்க. அவ இப்ராஹிம் பாஷா சொல்றாங்க, சின்ன பிள்ளைதான் அனுமதி கேளாது, உங்க வாய் வைக்க தண்ணி இத பால முதல்ல நான் தான் குடிப்போம், அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ரசூல் சல்லல்லாஹு அவருக்கே கொடுத்தாங்க. அப்ப ஓடத்துல இவருக்கு கொடுக்க வேண்டியது அடுத்தது போயிட்டு அவருக்கு வரும், முதன்மைப்படுத்த வேண்டியதை ரெண்டாவது கொடுக்கறதை கூட ரசூல் சல்லல்லாஹு அநியாயமா பாக்குறாங்க, அவன் அனுமதி இல்லாம செய்யக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அப்ப மார்க்கம் இப்படி அநியாயத்தை எல்லா வகையான அநியாயத்தையும் கடுமையாக கண்டிக்குது, அதுல தெளிவா இருக்குது. ஆனா இங்கு இந்த வசனம் என்ன சொல்றது சொன்னா, யார் ஈமான் கொண்டு அநியாயத்தை கலக்கவில்லையோ அவங்களுக்கு தான் மறுமையில பாதுகாப்பு இருக்குது, அவங்களுக்கு தான் அவங்க தான் நேர்வழியில் உள்ளவங்க சொல்லுது. அப்ப துல்ம் என்றது பொதுவான ஒரு வார்த்தை. இந்த வசனம் இறங்கினோட சகாபாக்களும் கவலை வருது. என்ன கவலைன்னு சொன்னா, எங்களுக்கு யாருதான் எந்த விதமான அநியாயத்திலும் சம்பந்தப்படாம இருக்கும், ஏதாவது ஒரு அநியாயம் எங்களை இருக்குமே சம்பந்தப்பட்டிருக்குமே கவலைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லு, அப்ப எங்களுக்கு மறுமையில பாதுகாப்பே கிடைக்காதா, நாங்க நேர்வழியில இல்லாம போயிருவோமா, என்னோட வாழ்க்கையில் ஏதாவது அநியாயங்கள் நடந்துதானே இருக்கும், எங்களால யாருக்காவது ஏதாவது தவறுகள் நடந்துதானே இருக்கும் என்று சொல்ற போது ரசூல் சல்லல்லாஹு சொன்னாங்க, துல்ம் என்கிறதுக்கு அநியாயம் என்றதுதான் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ்வுத்தாலா துல்ம் என்று சொன்னது அநியாயத்தை அல்ல, சிறுக்குங்கிற அநியாயம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை தான் ரசூல் அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லிட்டு, நீங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய போதனையை படிக்கலையா, சூரா லுக்மான் 31 அத்தியாயத்துடைய 13 வசனத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை பார்த்து சொல்றாங்க, யா துனைய லா துஷ்ரிக் பில்லா, என்னருமை மகனே அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதீங்க, இன்ன சிறுக்க லதூமுன் அலீம், இணை வைத்திருக்கிறது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. அந்த வசனத்தை ஆதாரமா காட்டி ஈமான்ல நுண்மை கலக்காமல் அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறவங்க தான் பாதுகாப்புன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த அநியாயத்தினுடைய அர்த்தம் எல்லா அநியாயத்தையும் குறிக்கிறது இல்ல, அந்த அநியாயத்தினுடைய அர்த்தம் சிறுக்க கலக்காமல் இருக்கிறவங்களுக்கு மறுமையில பாதுகாப்பு இருக்குது. ஈமான் கொண்டதுக்கு பிறகு யார் சிறுக்க செய்யலையோ அவங்களுக்கு மறுமையில பாதுகாப்பு இருக்கிறதுங்கிறார் அந்த வசனத்துடைய அர்த்தம் சொல்றாங்க. அப்ப அந்த வசனத்துக்கு துல்ம் என்கிற பொதுவான ஒரு விளக்க பொதுவான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் முழு அநியாயத்தையும் அந்த வசனம் குறிக்கல, சிறுக்குங்கிற அநியாயத்தை மட்டும்தான் குறிக்கிறதுங்கிறத சுன்னாதான் விளங்கப்படுத்தும். அப்ப சுன்னா வந்து ஆமான சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை ஹாசாக குறித்து சொல்லக்கூடிய விதத்துல அமைந்திருக்கும். இதே போல ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு அர்த்தத்துல இருக்கும், ஆனா அந்த அர்த்தத்துல அதனுடைய விளக்கம் இருக்காது என்பதையும் சுன்னா எங்களுக்கு சொல்லும். உதாரணமாக இந்த ரமலான் காலத்தில் உள்ள செய்தியை நம்ம சொல்லலாம். இந்த நோன்பு ஆரம்பிக்கிற டைம் இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது சூரத்து பக்ராவுடைய 187 வசனம், ஹத்தா எந்த பையன் இறக்குமல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் பஜர், அதிகாலை பொழுதில் வெள்ளை கயிற்றிலிருந்து கருப்பு கயிறு, கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிறு வேறாக விளங்கக்கூடிய டைம் வரைக்கும் நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்றாங்க. ஒரு சஹாபி இருந்தார், அவர் கிறிஸ்தவத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். இந்த வசனம் அருளப்பட்டதுக்கு போல அவர் என்ன செய்வார்னு சொன்னா, ஒரு வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் தலானிக்கல வச்சுக்குவார், அதை பார்ப்பார் ரெண்டும் வேற வேறையா விளங்குதா அப்படின்னு சாப்பிடலாம். அந்த அதை பார்த்துதான் அவரு சாப்பாடு டைமை பார்த்து தீர்மானித்தார். ரசூல் அடவன் சொன்னான், யாரும் சொல்லலாம், இந்த வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் வச்சிட்டு இருக்கிறேன், அது ரெண்டு வெள்ளை வேற கருப்பு வேறன்னு தெளிவா விளங்குற வரைக்கும் நாங்க சாப்பிட்டு வரோம்னு சொல்லு. அப்ப ரசூல் சொன்னாங்க, அந்த நூல்ற பேச்சே இல்லை, இன்னைக்கு இரவு அதாவது இரவையிலிருந்து பஜீர் என்கிற இரவு கருப்பு நூலாகவும் பஜீர வெள்ளை நூலாகவும் அல்லாஹ் சொல்லி வெளிச்சம் சூரியன் உதிக்க அதாவது பஜீருடைய உதயம் ஆரம்பம் ஆச்சுன்னு சொல்லி சொன்னா அதுக்கான வெளிச்சக்கீற்று தென்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா அதுதான் சஹர் முடிவு டைம் என்கிறத சொல்றதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. அப்ப இந்த அடிப்படையிலே குர்ஆன் சுன்னாவை தெளிவுபடுத்துது, இத குர்ஆன் சுன்னாவை தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள். மூன்றாவது ஒரு வகை இருக்குது, இதுல சில அறிஞர்கள் தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அதுதான் குர்ஆன்ல இல்லாமலேயே சுன்னா தானாகவே சில சட்டங்களை சொல்லுவாங்க, குர்ஆன்ல இருக்காது, அதற்கான எந்த அடிப்படையும் குர்ஆன்ல இருக்காது. இதை சிலர் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றது வழிகேடு. ஏன்னா நாங்க அல்லாவையும் ரப்பாக ஏற்றிருக்கிறோம், ரசூலாவை அல்லாத தூதரா ஏற்றுக்கிறோம். அல்லாத தூதர் அல்லாத இந்த செய்தி அவர் சொல்லுவார். அல்லாஹ் சொன்னாத்தான் நீங்க சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கணும் சொல்லலாது. உதாரணமாக இலங்கையினுடைய தூதுவராக பிரித்தானியாவுக்கு ஒரு ஆள் அவர்கள் நியமிச்சிருந்தா அந்த தூதுவர் முடிவு சொன்னா இலங்கை சொன்னதுதான். அவன் இங்க உங்க சொல்லல, அங்குள்ள ஜனாதிபதி கோல் பண்ணி சொன்னா தான் ஏற்றுக்கோன்னு சொல்லி சொல்லல. எல்லாத்தையும் அவர் கோல் பண்ணி சொல்லல, இங்க ஒரு ஆள் எடுத்து வைக்கிறது. அப்ப குர்ஆன்ல சொல்றது, குர்ஆன்ல இல்லாமலேயே சுண்ணா அதுவும் வகிங்கிற காரணத்தினால சில சட்டங்களை சொல்லும். உதாரணமாக கடல் நீர் சுத்தமானது, இது குர்ஆன்ல வராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கழுதை மாமிசம் சாப்பிடுறது கூடாது. இது ஆரம்பத்துல கழுதை மாமிசம் தடுத்திருக்கல, பிறகு ரசூலுல்லாஹ் ஹைதர் போறதுக்கு பிறகு கழுதை இறைச்சி சாப்பிடுறத தடுத்தாங்க. ஹதீஸ்ல மட்டும்தான் இருக்கு கழுதை இறைச்சி ஹராம் என்கிறதுக்கு குர்ஆன வச்சு ஆதாரம் இருக்கிறார். அதுல வந்து இப்போ ஹராம்னு சொல்றதுக்கான அடிப்படைகள் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு ஒரே நேரத்துல ரெண்டு சகோதரிகளை ஒருவர் திருமணம் முடிக்கிறது தடுத்துக்கு. நாங்க பின்னாலையும் சில செய்திகள் பார்க்க வேண்டியிருக்குது. ஒரே நேரத்துல தாத்தாவின் தன்னத்தையும் ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சிருக்கிறார். ஒரு ஆள் மூக்கா போனதுக்கு போற இன்னொரு ஆள் முடிக்கலாம், அல்லது ஒரு ஆளை தலாக்கு சொல்லிட்டு இன்னொரு ஆளை முடிக்கலாம். ஒரே டைம்ல தாத்தாவின் தங்கச்சியின் இரு சகோதரிகளும் ஒரு ஆள் திருமணம் முடிக்கிறார். இந்த சட்டம் குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல வருது. ஒரே நேரத்துல சாட்சியையும் மகளையும், ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய தாயினுடைய சகோதரியையும் ஒரு ஆள் திருமணம் முடிக்கிறார். இவைய தலாக்கு சொன்னா அவைய முடிக்கலாம், அல்லது இவ மரணிச்சிட்டா அவைய முடிக்கலாம். ஆனா ஒரே டைம்ல அவங்களோட கணவன் மனைவியாக அவங்க வாழையறாரு. அதே போல ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய மாமி மாப்பாட தங்கச்சியையும் ஒரே நேரத்துல ஒரு மனைவியாக வச்சிருக்கிறார். இந்த சட்டங்கள் எல்லாம் குர்ஆன்ல இல்லாமலே ஹதீஸ்ல வந்திருக்கு. இதே போல இப்ப நாங்க சாப்பிடக்கூடாத உயிரினங்கள்ல கழுக சொல்றோம், வேட்டையாடக்கூடிய பிராணிகள் சாப்பிட இயலாது. அதே மாதிரி வேட்டையாடி உண்ணக்கூடிய மிருகங்கள் இதையும் சாப்பிட இயலாது. இப்ப நிறைய இந்த மாதிரி உயிரினங்களை நம்ம சாப்பிட இயலாது. இந்த செய்தி இதுக்கான ஆதாரங்களும் ஹதீஸ்ல தான் இருக்கு, குர்ஆன்ல இல்ல. எகிப்துல சிலர் இன்னைக்கும் கூட இந்த வேட்டை பிராணிகளை இதுல சாப்பிடலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லிச்சுன்னா நாய் வரைக்கும் சாப்பிடறதுக்கு தடை இல்லை என்று சொல்லக்கூடிய ஆட்களும் மார்க்கத்தின் பேரால சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி சுண்ணாவை பொறுத்தளவு அதுவும் அல்லாஹ்வுடைய வகி என்கிறதுனால குர்ஆன்ல இல்லாத சில சட்டங்களை புது சட்டங்களும் சொல்லும், அப்பயும் நாங்க ஏற்றுக்கிறோம். அப்ப கண்ணீர் சுருக்கமா சொல்றேன், குர்ஆன்ல உள்ளதே திரும்ப 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 சுண்ணா சொல்லி உறுதிப்படுத்தும். ரெண்டாவது, குர்ஆன்ல உள்ளதை தெளிவுபடுத்துகிற விதமாக சுண்ணா சொல்லும். மூணாவது, குர்ஆன்ல இல்லாத சில சட்டங்களை புதிய சட்டங்களை சுண்ணா சொல்லும். இந்த மூன்று வகையில எப்படி வந்தாலும் நாங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவது ஒன்று சொல்லுவாங்க, குர்ஆனுக்கு முரணாக சுண்ணா அமையும் சொல்லி. ஆதாரபூர்வமான சுண்ணா வந்து குர்ஆனுக்கு முரணாக அமையாது என்பதுதான் சரியான விளக்கம். அப்படி குர்ஆனுக்கு முரண் போல தெரியுதுன்னு சொன்னா ஒன்று குர்ஆனை நம்ம தப்பா புரிஞ்சிருப்போம், அல்லது ஹதீஸ தப்பா புரிஞ்சிருப்போம். நாங்க விளங்கி கொண்டதுல ஏதாவது தவறு இருக்கும். குர்ஆனும் சுண்ணாவும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் சுண்ணாவும் ஒன்று, குர்ஆனும் ஒன்று கொண்டு முரணாக இருக்காது. ஏதோ ஒரு வகையில நான் இந்த சொன்ன வகையில ஏதாவது வகையில ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும். இது ஒரு ஆரம்ப தகவலாக நாம் எடுத்துக்கொள்வோம். மேலதிகமான இன்ஷால்லா அடுத்த பகுதிகளை இன்ஷால்லா நாளைய தொடர்ல நாங்க பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சானுத்தாலா அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து அதை விட்டு முற்று முழுதாக விலகிக் கொள்வதற்கும் நம் அனைவருக்கும் தோகை செய்வானாக. வாஹிர் தௌவானா அனிஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூல் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க. அப்படி கண்காணிப்பில் இருக்கும் போது ஒரு ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப பகுதியில அந்த மதீனா விவசாயிகள் ஆண் பெண் மரங்களுக்கு இடையில மகரந்த சேர்க்கை நடைமுறைகள் செய்யறாங்க விவசாயத்துல வளர்ச்சிக்காக. இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏன் செய்வீங்க, இதை விட்டுவிட்டா நல்லது தானேன்னு சொன்னாங்க. அந்த மூலம் விவசாயத்துல அறுவடை குறைஞ்சிச்சு. அப்ப அறுவடை குறைஞ்சது என்கிற தகவல் சொல்ற போது ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க தான் இதை விட சொன்னீங்க நாங்க விட்டுட்டோம் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்தும் ஆலம பி உமர் துன்யாக்கும், உங்களுடைய உலக விவகாரங்களை என்னை விட நீங்க தான் அறிஞ்சவங்க. நான் மார்க்கமாக ஒன்றை சொன்னா நீங்க அதை பின்பற்றுங்க, நான் உலக விவகாரங்கள் ஏதாவது சொன்னா நீங்க அதாவது பார்த்து நடைமுறைப்படுத்துங்க என்கிற செய்தியை சொல்றாங்க. இதை பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா எப்படி இது நடந்துச்சு என்கிற அடிப்படையில் இந்த கேள்வி வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறாங்க என்பதற்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க சொன்ன அல்லது செஞ்ச ஏதாவது விஷயத்த அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணதுன்னு சொன்னா அல்லாஹ் அவங்களை அங்கீகரிச்சிட்டாங்க, அந்த சொல்ல அந்த செயலை அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டாங்க என்பது அவருடைய அர்த்தம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தங்கள் மனைவிமார்கள் விஷயத்துல அந்த தேன் ஹராம்னு சொன்னாங்க, அது அவங்களோட வார்த்தையால வாயால சொன்னது, அதை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வகைக்குரியது கிடையாது என்றதாங்க. இதே போல இந்த மகரந்த சேர்க்கை கூடாது என்று சொன்னாங்க, மார்க்கமா சொல்லல, இதை விட்டுட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த மகரந்த சேர்க்கை கூடாது என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமா சொன்னது. அதை அல்லாஹு தஆலா இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடைமுறைப்படுத்தி ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதுக்காக ஒரு சூழலை உண்டாக்கி இது ரசூலுல்லாஹ் சொந்தமாக சொன்னது, இது மார்க்கமாக அவங்க சொன்னது இல்லை என்கிறத அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்திட்டாங்க. இதே போலதான் பத்ரு யுத்தத்துல அவங்க ஒரு இடத்துல ஒரு டென்ட் அடிக்கிறதுக்கான முடிவு செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இது நீங்க எடுத்த முடிவா அல்லாஹ் சொன்ன முடிவா? அல்லாஹ் சொன்னா நாங்க இந்த இடத்த விட்டு முன்னுக்கு ஆக மாட்டோம் பின்னுக்கு ஆக மாட்டோம். மனிதன் என்ற அடிப்படையில் நீங்க எடுத்த முடிவாக இருந்தால் நாங்க மாற்று கருத்து இருக்குது, இந்த இடம் பொருத்தம் இல்லை, கொஞ்சம் முன்னால போகணும்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி இது நான் எடுத்த முடிவு என்று சொல்லிட்டு அந்த முடிவை மாத்தினாங்க. இதே போல ஒரு பெண்மணி அவங்களோட கணவருக்கு ரெண்டு பேரும் அடிமையா இருந்தாங்க, பெண்ணை ஆயிஷா நாயகம் இருந்த பெண்ணு புரேரா என்ற பெண்ணு, அவங்களை அந்த பெண்ணை உரிமை விட்டாங்க. அப்ப கணவன் அடிமையாக்கிறாங்க, மனைவி உரிமை விட்டவங்களா இருந்தாங்க. அப்ப அவன் மாப்பிள்ள வேணான்னு விட்டுட்டு போறான். அப்ப அவர் இந்த பெண் மேல ரொம்ப அன்பு வைத்திருந்தாரு, அவ முன்னால போறா இவர் பின்னால கட்டி கட்டி போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்பாத்தில் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த புரேரா மேல அவங்க மாப்பிள்ளை வச்சிருக்க அன்பை பாருங்க, அவ இவரை புறக்கணிக்கு போற போக்க பாருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க அவங்களோட சேர்ந்துக்கங்கன்னு சொல்லி. அந்த பெண்மணி உடனே கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இது நீங்க மார்க்கமா சொல்ற உத்தரவா அல்லது நீங்க சும்மா சொல்றீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நான் அவருக்காக பரிந்து பேசுறேன், அவரை பார்த்தா பாவமா இருக்குது, அவருக்காக நான் பரிந்து பேசுறேன்னு சொன்னோடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, அப்படின்னு சொன்னா எனக்கு அவத்த எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லி. அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹியினுடைய உத்தரவு இல்லாத சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க ஏதாவது அதை சொல்லி ஒன்று அவங்கள அந்த அவங்களே அத இது வஹி இல்லை என்கிறத சொல்லக்கூடிய சூழல் வரும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இது வஹியினுடைய அங்கீகாரத்துக்கு அப்பாற்பட்டதுங்கிறத அல்லாஹ் தஆலா அறிவிப்பாங்க. அல்லாஹும் அதை சப்தி எதுவுமே அறிவிக்கல, அவங்களும் நான் சொன்னது பொதுவானது, இந்த உலக விஷயத்துக்காக நான் சொன்னது ரசூலுல்லாஹும் சொல்லலன்னு சொன்னா அந்த வார்த்தையை அந்த செயலை அல்லாஹ் மார்க்கமாக அங்கீகரிச்சிட்டான் என்கிறதான் அவருடைய அர்த்தம். எனவே இப்ப மகரந்த சேர்க்கை விஷயத்துல அல்லாவே அதுக்கான விளைச்சலை குறைச்சி இது சுயமாக சொன்னது என்கிறது அல்லாவே அன்னைக்கு காட்டி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுடைய விஷயத்துல பதிலுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹே சொல்லிடுறாங்க, இது வகையாக சொன்னதில்லை, நான் என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய அறிவுக்கு நான் சொன்னது என்கிறத சொல்லியிருக்காங்க. எனவே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்ன அல்லது செஞ்ச ஒரு விஷயம் குர்ஆன் அல்லது அல்லாஹ்வால ரிஜெக்ட் பண்ணப்படலன்னு சொன்னா அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அர்த்தம் தான்.